பெண்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் குழந்தை கவிஞர் அளவள்ளி அப்பாவின் வாழ்க்கை வரலாறும் இலக்கிய பணிகளும் குறித்த காரைக்குடி திருமதி முனைவர் தேவி நாச்சியப்பன் அவர்களும், திரு வ அழகப்பன் அவர்களும் மற்றும் புதுக்கோட்டை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ஆகியோர் ஆற்றிய உரையாடலை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். நேர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
குழந்தைகளுக்கு பிடித்தமான எழுத்தாளர் அப்படின்னு வந்து நினைவு கூறக்கூடியவர் வந்து யாருன்னு கேட்டால் நம்முடைய புதுக்கோட்டை மண்ணின் பெருமை சேர்த்த வள்ளியப்பாவோட நூற்றாண்டு விழா வந்து மிக வந்து சிறப்பான வகையில் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. இதை பெருமை சேர்க்கும் விதமாக புதுக்கோட்டை வாசகர் பேரவை, அதோடு இல்லாமல் புதுக்கோட்டை ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வந்து மிக சிறப்பான வகையில் கொண்டாடினாங்க. இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை இதில் வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுடைய வீட்டில் செய்த சந்தோஷத்தை காட்டிலும் இது போல் பள்ளியில் வந்து செய்தது, அது குழந்தைகளோட குழந்தைகளுடைய எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது மிக மகிழ்ச்சி அளித்ததா அப்படின்னு அவங்களுடைய மகள் வந்து சொன்னாங்க. முதல்ல அவங்கள்ட்ட இதை பற்றி விரிவாக கேட்கலாம். மேடம், வணக்கம். மேடம்,
என் பெயர் தேவி நாச்சியப்பன், குழந்தை கவிஞரோட இளைய மகள். குழந்தை கவிஞரோட நூற்றாண்டு சென்ற ஆண்டு அதாவது நவம்பர் 7ஆம் தேதி தொடங்கியது. அதை வந்து குழந்தை கவிஞர் பிறந்த ராயவரத்திலே அவர்கள் படித்த பள்ளியிலே அந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தினோம். அந்த விழாவிலே சிறப்புரையாற்றினார்கள் நம்முடைய சகோதரர் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள். அதைத் தொடர்ந்து குழந்தை கவிஞரினுடைய பிறந்த நாளை பல்வேறு அமைப்புகள் இணையம் வழியாகவும் நேரடியாகவும் கொண்டாடி வருகின்றார்கள். அதிலே பல ஊர்களில், சென்னையில் 4 இடங்களில் நடைபெற்றது. கோவையிலே சாகித்ய அகாடமியினுடன் வள்ளியப்பா இலக்கிய வட்டமும் இணைந்து அந்த விழாவை நடத்தியது. அதன் பிறகு கரூர், காரைக்குடி, கோவிலூர் போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமல்லாமல் பேய்ப்பனையம்பட்டி, கன்றொட்டி போன்ற பல சிறிய ஊர்களிலும் இந்த விழா நடைபெற்றது. இந்த விழாவினுடைய நோக்கம் என்னவென்றால், குழந்தை கவிஞரினுடைய படைப்புகளை குழந்தைகளிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதைத்தான் அனைவரும் விரும்புகின்றார்கள். அதற்காக பல்வேறு முயற்சிகளை அந்த விழா குழுவினர் எடுத்திருக்கின்றார்கள். அதாவது குழந்தைகளுக்காக பாடல் போட்டி, பேச்சு போட்டி, கதை சொல்லும் போட்டி என்று குழந்தை கவிஞரினுடைய படைப்புகளை அடிப்படையாக வைத்து பல போட்டிகளை நடத்தி பரிசுகள் கொடுக்கின்றார்கள். ஆனால் இந்த போட்டிகள் எல்லாம் ஓராண்டு நடத்திவிட்டு நிறுத்திவிட்டால் அதற்கு பிறகு குழந்தைகள் என்பதால் மறந்துவிடக்கூடும். எனவே இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால், அரசு வந்து தங்களுடைய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலிருந்து வெளியிடக்கூடிய தமிழ் பாட புத்தகத்திலே 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இடம்பெறக்கூடிய வகையிலே குழந்தை கவிஞர் பல பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள். அதிலே அவர்களுடைய தொகுப்பு நூலிலே மலரும் உள்ளம் 1ஆம் தொகுதி, மலரும் உள்ளம் 2ஆம் தொகுதி, சிரிக்கும் பூக்கள் என்றெல்லாம் பாடல்கள் எழுதி தொகுப்பு நூல் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் வயது அடிப்படையிலே பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். பகுதி 1, பகுதி 2 என்று வயதிற்கேற்ற வகையிலே அந்த பாடல்களை குழந்தைகளுக்கு பாடப்புத்தகத்திலே இடம்பெறச் செய்தால் பல தலைமுறை படித்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று எங்களுடைய குடும்பத்தார் கருதுகிறோம். அதற்கு தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டும். முன்பெல்லாம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நிச்சயமாக குழந்தை கவிஞரினுடைய பாடல் தமிழ் பாடநூலில் இடம்பெறும். ஆனால் இப்பொழுது 2ஆம் வகுப்பிலும் 4ஆம் வகுப்பிலும் மட்டும்தான் இருக்கின்றது. 10ஆம் வகுப்பு வரை இடம்பெறத்தக்க பாடல்கள் இருக்கின்றன. அவற்றை இடம்பெறச் செய்தால் உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை கவிஞரினுடைய பாடல் ஒன்றை சொல்லுகிறேன். அதாவது புறநானூற்றிலே, யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்று சொல்லியிருப்பார்கள். இதை குழந்தைகளுக்கு சொன்னால் அவர்களுக்கு புரியுமா என்று தெரியவில்லை. அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஆசிரியர் தேவை. ஆனால் குழந்தை கவிஞர் இந்த விஷயத்தை ஒரு சிறிய பாடல் மூலமாக சொல்லுகின்றார். கண்ணாடி என்று ஒரு பாடல். மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, நித்தம் நித்தம் அதன் முன்னே நின்று அழகு பார்த்திடுவேன், அப்படி இப்படி ஆடிடுவேன், அதனில் தெரியும் உருவமுமே ஆடி பாடி சிரித்திடுமே, கொன்றிடுவேன் என்றே நான் கோபமாய் விரலை உயர்த்திடுவேன், நானும் அப்படித்தான் என்றே நன்றாய் திரும்ப செய்திடுமே, எப்படி எப்படி செய்தாலும் அப்படி அப்படி செய்திடுமே, நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே, தீமை செய்தால் தீமைதான் திரும்ப வந்து சேர்ந்திடுமே என்று அந்த குழந்தைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் தினமும் பார்க்கக்கூடிய கண்ணாடி வழியாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பாடல் குழந்தைகளுக்கெல்லாம் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் தினமும் காலையிலே அவர்கள் கண்ணாடி முன்பு நின்றுதான் ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த பாடல் மிகவும் பிடிக்கும். அதே போல நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
குழந்தைகளுக்காக பாடல் பாடி அனைவர் மனதையும் இடம்பெற்றாரு. இப்போ நீங்க குழந்தையா இருந்தப்போ உங்களுடைய மலரும் நினைவுகள் கூட அப்பாவை பத்தி சொல்லலாமே.
குழந்தை கவிஞர் வந்து பக்கத்து வீட்டு குழந்தைகள், இன்னும் அந்த பகுதியில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் பாடல்களை சொல்லிக் கொடுப்பார்கள், கதைகளை சொல்லுவார்கள். அதே போல எங்களுக்கும் நிறைய பாடல்களையும் கதைகளையும் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அவையெல்லாம் அந்த குழந்தை பருவத்திலே கேட்டதனால் பசுமரத்தாணி போல் எங்களுடைய மனதிலே பதிந்திருக்கின்றது. அத்துடன் அவர்கள் குழந்தைகளுக்காக ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய குரு கவிமணி, கவிமணியினுடைய பெயராலே ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அந்த சங்கத்திற்கு 8ஆம் வகுப்பு சிறுமியான என்னை அமைப்பாளராக இருந்து நடத்த சொன்னார்கள். அந்த சங்கத்தின் மூலமாக நாங்கள் நிறைய வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எல்லாம் சென்னையிலே கொடுத்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் தயார் செய்யும் பொழுது அப்பாவே எழுதி கொடுத்து விட மாட்டார்கள். நீங்களெல்லாம் உட்காந்து எழுதுங்க என்று குழந்தைகளை எல்லாம் அமர வைத்து ஏதாவது ஒரு தலைப்பு கொடுப்பார்கள். நாங்கள் அதற்காக எழுத வேண்டும். அப்படி எழுதும் பொழுது ஒரு முறை சொன்னார்கள், பலகாரத்தில் சிறந்தது இட்லியா தோசையா என்று ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம் நம் சங்கத்தினுடைய ஆண்டு விழாவிலே, அதற்கு நீங்களெல்லாம் பேசுங்கள் என்று சொன்னார்கள். இட்லி தோசையை பற்றி என்ன பேசுறது என்று நாங்கள் எல்லாம் குழம்பி போனோம். அப்பொழுது அப்பாவே எடுத்து கொடுத்தார்கள், இட்லியினுடைய சிறப்புகளை எல்லாம் பட்டியலிடுங்கள், எதிர்கட்சிக்காரர்கள் இட்லியினுடைய சுவையற்ற நிலை போன்றவற்றை எல்லாம் பேசுங்கள், தோசை கட்சிக்காரர்கள் தோசையினுடைய சிறப்பை எல்லாம் பேசுங்கள், இட்லி கட்சிக்காரர்கள் அதை எதிர்த்து வாதம் செய்யுங்கள், இதுதான் பட்டிமன்றம் என்று சொன்னவுடன் குழந்தைகளெல்லாம் குஷியாக ஆளுக்கு ஒரு தகவலை சொல்ல ஆரம்பித்தோம். அப்பொழுது இட்லியா தோசையா பலகாரத்தில் சிறந்தது என்ற பட்டிமன்றம் மிகவும் பிரபலமாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. சென்னை வானொலியிலே நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதை கேட்டுவிட்டு ஒருவர் மாங்காட்டிலே நடைபெறக்கூடிய திருவிழாவிலே இந்த குழந்தைகள் வந்து பட்டிமன்றம் பேச வேண்டும் என்று அழைத்தார். அங்கே சென்றது ஒரு புதிய அனுபவம். இதுபோல் குழந்தைகளுக்கு பாடல் கதைகளை மட்டும் சொல்லி கொடுத்து விடாமல் அவர்களை சிந்திக்க தூண்டிய பழக்கம் அப்பாவிடம் இருந்தது. அதே போல் குழந்தை கவிஞர் ஒரு கவியரங்கம் நடத்த வேண்டும், நீங்களெல்லாம் கவிதை எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படி நான் ஒரு கவிதை எழுதுறது இருந்த பொழுது எதை பற்றி எழுதுவது என்று சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தந்தையார் சொன்னார்கள், நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. அப்பொழுது உடனே சொன்னார்கள், எங்களுடைய சகோதரி மகன் எங்கள் வீட்டிலிருந்து படித்தான், நல்ல குறும்பு செய்வான், அந்த குறும்பு செய்வதையே நீ ஒரு பாடலாக எழுது என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் ஒரு பாடல் எழுதினேன், எங்கள் வீட்டில் ஒரு பையன் என்றும் குறும்பு செய்திடுவான், 8 மணிக்கே எழுந்திடுவான், எது சொன்னாலும் முறைத்திடுவான், ஒற்றை கோப்பை இரண்டாகும் உடைப்பான் இன்னும் பல பொருளை, மரத்தில் ஏறி தொங்கிடுவான் மந்தி போல தாவிடுவான், அம்மா அப்பா மனம் குளிர அவனை திருத்திட முடியாதா என்று எழுதினேன். அப்பொழுது அப்பா சொன்னார்கள், நிச்சயமாக அவனை திருத்த முடியும், உன்னுடைய பாடலே அவனை திருத்திவிடும் என்று சொன்னார்கள். அவன் பிறகு மிக அறிவுள்ள சிறப்பான சூட்டிக்கையான குழந்தையாக விளங்குகிறான் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் வந்து குழந்தைகளுக்காக பாடிய மேலும் சில பாடல்களை கூட இங்க தகவலாக தெரியப்படுத்தலாமே.
குழந்தை கவிஞர் வந்து ஒரு தனி அறையில் இருந்து கொண்டு கதவை பூட்டி கொண்டு கவிதை எழுத மாட்டார்கள். குழந்தையோடு குழந்தையாக பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு பாடலுக்கான கரு கிடைத்துவிடும். ஒரு முறை குழந்தை கவிஞர் நானெல்லாம் பிறப்பதற்கு முன்பாக எங்களுடைய வீட்டிலே அப்பொழுது பெயர் இல்லாமல் ஒரு கூட்டம், அதாவது கவிமணி குழந்தைகள் சங்கம் என்ற பெயரில் இல்லாமல் மாதந்தோறும் கதை சொல்லும் நிகழ்ச்சி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையிலே மாடியிலே குழந்தைகள் எல்லாம் வருவார்கள், அவர்களுக்கு அப்பா கதை சொல்லுவார்கள், இன்னும் பல குழந்தை எழுத்தாளர்களை அழைத்து கதை சொல்ல சொல்லுவார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு குழந்தை வந்தது, புது சட்டை போட்டிருந்தது. உடனே இன்னொரு குழந்தை கேட்டதான், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா அப்படின்னு கேட்டுதான். உடனே அந்த குழந்தை, ஆமாம் நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன், எனக்கு பிறந்த நாள் என்று சொன்னதாம். கிழமை இல்லை பிறந்த நாள் என்பது தேதியை பொறுத்தது என்பது கூட தெரியாத ஒரு சிறு குழந்தை. அப்படி சொன்னவுடன் அப்பா அதை பார்த்து கொண்டே இருந்தவர்கள் உடனே ஒரு பாடல் எழுதினார்கள். அந்த பாடலை இப்பொழுது சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிள்ளை நன்றாய் பாடம் படித்திடுமாம். திங்கட்கிழமை பிறந்த பிள்ளை தினமும் உண்மை பேசிடுமாம். செவ்வாய்க்கிழமை பிறந்த பிள்ளை செய்வதை ஒழுங்காய் செய்திடுமாம். புதன்கிழமை பிறந்த பிள்ளை பெற்றோர் சொற்படி நடந்திடுமாம். வியாழக்கிழமை பிறந்த பிள்ளை மிகவும் பொறுமை காட்டிடுமாம். வெள்ளிக்கிழமை பிறந்த பிள்ளை வேண்டும் உதவிகள் செய்திடுமாம். சனிக்கிழமை பிறந்த பிள்ளை சாந்தமாக இருந்திடுமாம். இந்த கிழமை ஏழுக்குள் எந்த கிழமை நீ பிறந்தாய் என்று பாடலை முடித்திருப்பார்கள். அப்பொழுது அந்த குழந்தைகள் இந்த கிழமையில் பிறந்தால் நாம் இப்படி இருப்போம் என்று ஒரு ஜோசியம் சொல்கிறது மாதிரி மனதிலே நினைத்து கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கேன் நல்லா படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிக்கும். திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் தினமும் உண்மைதான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கும். இந்த பாடல் எதற்காக எழுதினார்கள் என்றால், எந்த குழந்தையில் பிறந்தாலும் அந்த குழந்தை இடத்திலே ஒரு நல்ல பண்பு இருக்கும் என்பதை சொல்வதற்காக எழுதப்பட்ட பாடல் இது. அதே போல் சின்ன குழந்தைகள் கூட இன்றைக்கு நேரமே இல்லை எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறாங்க, ஏன் அதை செய்யலைன்னா எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லோருக்குமான 24 மணி நேரம் இருக்கத்தான் செய்கிறது. அதை சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை பிரித்து கொண்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நேரம் என்று வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நேர மேலாண்மை என்பது பற்றி நிறைய வகுப்புகளெல்லாம் நடத்துகின்றார்கள். ஆனால் கவிஞர், குழந்தை கவிஞர் சின்ன பாடல் மூலமாக அதை விளக்கியிருக்கின்றார்கள். அதை சொல்கின்றேன். ஓடியாட ஒரு நேரம், உணவை உண்ண ஒரு நேரம், பாடம் படிக்க ஒரு நேரம், படுத்து தூங்க ஒரு நேரம், பெற்றோருக்காய் ஒரு நேரம், பிறருக்காக ஒரு நேரம், இப்படி நேரம் ஒதுக்கிடுவேன், இன்பமாக வாழ்ந்திடுவேன். இன்பமாக வாழறதுக்கு நம்முடைய நேரத்தை மிகச்சரியாக திட்டமிட வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்கின்றார்கள்.
இன்றும் நீங்கள் நினைவுகளாக உங்களுடைய மலரும் நினைவுகளை இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாமே, நாங்களும் கேட்கலாமே.
நிச்சயமா. அதாவது குழந்தை கவிஞர் வந்து இந்தியன் வங்கியில் வட்டார மேலாளராக பணியாற்றினாங்க. அவங்க ஓய்வு நேரத்தில் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி விடுமுறை நாட்கள், சனிக்கிழமை அரை நாள் தான் வங்கி, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இந்த நாட்கள்லாம் மத்தியானம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் படுத்து ஓய்வெடுப்பாங்க. ஆனால் அது ஓய்வுன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டு பேரம் பேத்திங்க, நாங்கள் குழந்தைங்களாக இருக்கும்பொழுது நாங்கள், அதோட இன்னும் பக்கத்து வீட்டு குழந்தைங்க, எதிர் வீட்டு குழந்தைங்க எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. வந்து அப்பா படுத்திருப்பாங்க, அவங்களோட முதுகில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கும், சைடில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கும், பக்கத்தில் இன்னொரு குழந்தை உட்காந்துருக்கும். இப்படி குழந்தைங்கள்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு கதை சொல்லுங்க தாத்தா, கதை சொல்லுங்க மாமா, வயசுக்கேற்ற மாதிரி கேட்பாங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அப்பா வந்து புது புது கதைகளையும் பாடல்களையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் சொல்லிட்டு நானே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி, நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த குழந்தைகளினுடைய கற்பனை கதவுகள் திறந்துடும், நல்லா அவங்களும் சில கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த பகுதியில், காரைக்குடியில் நாங்கள் இருந்தப்போ ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருந்தாங்க அந்த தெருவில். அந்த அம்மா வந்து என் குழந்தையை காணும்னு தெருவில் நின்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ எதிர் வீட்டம்மா சொன்னாங்களாம், குழந்தையை காணுன்னா பதட்டப்படாத, எங்கேயும் போக மாட்டாங்க, இந்த குழந்தை கவிஞர் வீட்டுக்குள்ளே ஒரு போய் பாரு, அங்கே தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம் உங்கள் குழந்தைங்க, பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒரு அப்பாவினுடைய இறுதி காலத்திற்கு சற்று முன்பு நடந்த நிகழ்வு இது. அந்த மாதிரி குழந்தை கவிஞர் அவர்கள் பேருக்கேற்ற மாதிரி பாடலில் என்ன எழுதினார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்தார்கள் என்பது தான் எழுத்தை செயலாக்கியவர்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய மாபெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது குழந்தை கவிஞர் அப்படிங்கிறத காட்டிலும் தானும் ஒரு குழந்தையுடன் குழந்தையாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து தொடங்கி இங்கே வந்து நூற்றாண்டு விழாவும் இந்த தினத்தில் உங்களுடைய மலரும் நினைவுகளும் இதை பற்றி வந்து எடுத்துக்கூறிய மேடம், புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நேரில் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுடைய இந்த மலரும் நினைவுகளை கேட்டமைக்கு, சரியான இந்த நேரத்தில் அதுவும் நூற்றாண்டு விழா நேரத்தில் உங்களுடைய அந்த மகிழ்வு எந்த அளவுக்கு நீங்கள் உணர்றீங்க மேடம்?
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது அப்பா இருக்க காலத்திலேயே அவர்களுடைய 60வது பிறந்த நாள், அதற்கு முன்பு 50வது பிறந்த நாள், 40வது பிறந்த நாளெல்லாம் ஒவ்வொரு அமைப்புகள் கொண்டாடியிருக்காங்க. குழந்தை கவிஞரினுடைய 25 ஆண்டு குழந்தை இலக்கிய பணியை ரொம்ப சிறப்பாக, அதாவது அந்த காலத்தில் ஏவிஎம் அவர்களுடைய தலைமையில் சவுந்தரா கைலாசம், பே தூரன் போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து மிகச்சிறப்பாக அந்த விழாவை நடத்தினாங்க. அப்போ வெளியிட்ட ஒரு மலரை கூட நாங்கள் சென்ற நவம்பர் 7ஆம் தேதி அன்றைக்கு சென்னையிலே நடைபெற்ற குழந்தை கவிஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவிலே மீண்டும் வெளியிட்டு சிறப்பித்தோம். அது பழனியப்பா பிரதர்ஸ் வெளியீடு, அவர்கள் மறுபதிப்பு செய்து செய்து வந்திருந்த அனைவருக்கும் வழங்கினார்கள். அது ஒரு குழந்தை இலக்கிய பொக்கிஷம் என்று சொல்ல வேண்டும். குழந்தை இலக்கியத்தில் ஈடுபடுறோம், படைக்க போகிறோம், அல்லது குழந்தை இலக்கியம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மலரை, குழந்தை கவிஞர் இலக்கிய பணி வெள்ளி விழா மலரை படித்தால் போதும், அத்தனை விஷயங்களும் தெரியும். அந்த அளவிற்கு சிறப்பாக அந்த மலரிலே அனைத்தையும் பதிவிட்டிருக்கின்றார்கள் என்பது கூடுதல் சிறப்பு. அவங்களோட நூற்றாண்டு விழாவை பல்வேறு அமைப்புகள் பல இடங்களில் கொண்டாடுறாங்க. முடிஞ்ச இடத்துக்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர்லலாம் கொண்டாடினப்போ, சிங்கப்பூரில் நேரலையில் கொண்டாடினாங்க இணையம் வழியாக, அதிலெல்லாம் கூட நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதனால் குழந்தை கவிஞரினுடைய குடும்பத்தில் பிறந்தோம், குழந்தை கவிஞருக்கு குழந்தையாக பிறந்தோம் என்பது எங்களுடைய பூர்வ ஜென்ம பலன்தான் சொல்லணும். அந்த அளவிற்கு குழந்தை கவிஞருடைய மகளாக பிறந்ததில் பெருமிதம் கொள்கின்றோம்.
இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் தினத்தில் குழந்தை எழுத்தாளர் வள்ளியப்பா ஐயாவோட இந்த மலரும் நினைவுகளை எடுத்துக்குரிய மக்கி பண்பலை சார்பாகவும் நேர சார்பு மனமார்ந்த நன்றியையும், மலர் நினைவுகளை புதுகை பண்பலைக்கும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம்.
புதுகை பண்பலை மிகச்சிறப்பாக இந்த நூற்றாண்டு விழாவிலே எங்களுடைய கருத்தின் மூலமாக அப்பாவை புதுகை பண்பலை நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மகன் வந்து தன்னுடைய மலரும் நினைவுகளை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க, நம்ம விவரமாக கேட்கலாம். சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சென்னையில் இருக்கின்றோம். என் பெயர் அழகப்பன், குழந்தை கவிஞரின் ஒரே மகன். நாங்கள் இன்று குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை சகர் பேரவை புதுக்கோட்டையும் வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும் சேர்ந்து இன்று கோலாகலமாக நடத்தினார்கள். அதற்கு இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அவர்கள் கலந்து கொண்டு எங்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்தார்கள். அப்பாவுடைய நூற்றாண்டான 1922 பிறந்தவர்கள், 2022 நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டில் நடத்துவேன் என்று திரு தங்கமூர்த்தி அவர்கள் தொடக்க விழாவிலேயே எங்களிடம் தெரிவித்தார்கள். அதை போல அந்த விழாவை இங்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தந்தையாரை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் தந்தையார் நகைச்சுவையாக பேசுவார்கள். அவர்களிடம் எப்பொழுதுமே நகைச்சுவை இருக்கும். அவருடைய நிறம் சிறிது கருமை, ஆகவே அவர்கள் வந்து தினமும் ஷேவ் செய்து கொள்வார்கள். ஏனால் 50 வயதுக்கு மேலே நரைமுடிகள் எடுப்பாக தெரியும், அதற்காக ஷேவ் செய்து கொள்வார்கள். மாலையில் ஏதாவது ஒரு விழாவிற்கு செல்வதாக இருந்தால் மாலையிலும் ஒரு முறை ஷேவ் செய்து கொண்டு செல்வார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று இதையும் சேர்த்துத்தான் சொன்னார்களோ என்று நகைச்சுவையாக கூறுவார்கள். இன்னொரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய தந்தையார் குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்பதை 1950 துவங்கி அதில் 35 ஆண்டுகளுக்கு மேல் பல்வேறு பதவிகளில் இருந்து சிறப்பாக நடத்தி வந்தார்கள். 1950களில் குழந்தை எழுத்தாளர் சங்க ஆண்டு விழாவிற்கான அழைப்பிதழ் அச்சாகி கொண்டிருந்தது. அந்த அழைப்பிதழில் கடைசி பக்கத்தில் ஒரு மிமிக்ரி, அதாவது பல குரல் நிகழ்ச்சி ஒன்று நடப்பதாக இருந்தது. அதை ஒருவர் நடத்துவதாக இருந்தார், அதாவது இலவசமாக வெகுமதி வாங்காமல் நடத்துவதாக இருந்தார். அது அந்த காலத்தில் அச்சுக்கோத்து தான் நாம் அச்சிட வேண்டும், ஆகவே அதை அச்சுக்கோத்து எல்லாம் தயாராக இருந்தது, பிரிண்ட் செய்ய வேண்டியதுதான் பாக்கி. அப்பொழுது அந்த நண்பர், மிமிக்ரி செய்ய வேண்டிய நண்பர் அப்பாவிடம் வந்து, இந்த மாதிரி இன்னொரு விழாவிற்கு என்னை அழைக்கிறார்கள், அதே நேரத்தில் நான் அங்கு செல்லலாமா என்று கேட்டார். அவர் பொருளாதார நெருக்கடியில் இருந்தது அப்பாவுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் அந்த விழாவுக்கு செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள், உங்களுக்கு அங்கு பணமும் கிடைக்கும், இங்கு உங்களுக்கு புகழ்தான் கிடைக்கும் அப்படி என்றார்கள். அவரும் அதற்கு செல்லுகிறேன் என்று கூறிவிட்டார். ஆகவே அந்த அச்சுக்கோப்பவரிடம், நீங்கள் இந்த இடத்தை, இந்த அவருடைய பெயரை நீக்கிவிடுங்கள், அந்த இடத்தில் வெறுமனே, அதாவது வெள்ளி பேப்பராகவே இருக்கட்டும் என்றார்கள். அந்த அச்சுக்கோப்பவர் விடவில்லை. சார், இப்படியே விட்டால் அது அசிங்கமாக இருக்கும், ஏதாவது நீங்கள் ஒரு 4 வரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் அப்பாவின் உள்ளத்தில் நெடுநாளாக இருந்து வெளிவந்ததுதான், ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை விளங்கப் போகிறார் என்று பாடல். அது இன்று பிரபலமாகி எல்லோராலும் பேசப்படுகிறது. நமது ஜனாதிபதியாக இருந்த மேதகு அப்துல் கலாம் அவர்களும் அதை பற்றி கூறியிருக்கிறார்கள். அப்புறம் அப்பா வந்து பாட்டு வந்து பல பாடல்கள் சிறுவர்களுக்கு நெஞ்சில் பதியும் வண்ணம் அதாவது எளிய சொற்கள் மூலமாக இருக்கும். நேரு பிறந்த நாளை பற்றி ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறார்கள்.
அந்த பாடலை கூட கூடலாமே, நாங்களும் கேட்கலாமே.
அருமை நேரு பிறந்தது அலகாபாத்து நகரிலே, இளைஞர் நேரு படித்தது இங்கிலாந்து நாட்டிலே, தீரர் நேரு வாழ்ந்தது தில்லி நகரம் தன்னிலே, இன்று நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே.
பொதுவாக குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒரு கதை சொன்னால் ரொம்ப ஒரு ஆர்வமாக கேட்டு சாப்பிடுவாங்க, இல்லாட்டி தூங்குவாங்க, அவங்களோட வேலைகளை வந்து செய்வாங்க. இப்போ வந்து குழந்தைகளுக்காகவே அனைவர் மனதிலும் இடம் பிடித்த நல்ல கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ ஒரு பாடலோ இல்லை ஒரு கதையோ ஏதேனும் நீங்கள் கேட்டு அது எந்த ரசித்தது உண்டா?
அதாவது என் தங்கை முன்னாடி சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிள்ளை நன்றாய் பாடம் படித்திடுமா, திங்கக்கிழமை பிறந்த பிள்ளை தினமும் உண்மை பேசிடுமா என்று. அந்த பாடல் என்னுடைய நெஞ்சில் பதிந்திருந்தது. எங்களுடைய பள்ளியில், நான் பள்ளியில் படிக்கும் காலத்தில், எங்களுடைய பள்ளியில் ஏதோ ஒரு அன்னதானத்திற்காகவோ என்னவோ பணம் வாங்கி வர சொன்னார்கள் வீட்டில். நான் வீட்டில் வந்து பணம் கேட்டேன். அப்பா உடனே கேட்டார்கள், அது உண்மையாகவா என்று கேட்டார்கள். உடனே நான் சொன்னேன், திங்கட்கிழமை நான் பிறந்தேன், தினமும் உண்மை பேசிடுவேன். நான் ஏன்ப்பா போய் சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் இருக்கு.
இந்த நூற்றாண்டு விழாவில் தந்தையின் மலரும் நினைவுகளை வந்து விரிவான வகையில் எடுத்துக்கொண்டு சார், உங்களுக்கு இந்த மலரும் நினைவுகள் அப்படிங்கிற வகையில் எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா?
அதாவது மனிதராக பிறப்பிறதே அரிது என்று கூறுவார்கள். அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறத்தல் மிக அரிது என்பார்கள். அதைவிட நாங்கள் அந்தையே, அதாவது கூன் குருடு செவிடு எதுவுமே இல்லாமல், குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களுடைய பிள்ளைகளாக பிறந்ததை நாங்கள் பெரிய பெரிய பேராக நாங்கள் கருதுகிறோம். இந்த நூற்றாண்டு பல இடங்களில் கொண்டாடப்பட்டது. பல இதழ்கள் சிறப்பிதழ்கள் கொண்டு வந்தார்கள். பல இதழ்களில் சிறப்பு கட்டுரைகள் வெளிவந்தன. எல்லா இடங்களிலும் எங்களால் முடிந்த அளவு நாங்களும் அந்த இடங்களில் சென்று கலந்து கொண்டிருக்கிறோம். கரூரில் நடந்தது, புதுவையில் நடந்தது, கோயம்புத்தூரில் நடந்தது, புதுக்கோட்டையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, ராயபுரத்தில் நடந்தது, காரைக்குடியில் நடந்தது, இப்படி பல இடங்களில் நாங்கள் சென்று கலந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒவ்வொரு முறையும் அங்கு எங்களுக்கு சிறப்பு செய்யும் போது எங்களுக்கு எங்கள் தந்தையாருடைய பேரும் புகழும் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும், அவர்களுடைய அருளாசியினால்தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட வரவேற்புகள் கிடைக்கிறது என்று எங்களுக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது. எங்கள் தந்தையாரை பற்றி இன்னொன்றும் கூற வேண்டும். அவர்கள் தான் மட்டும் எழுதினால் பத்தாது என்று நினைத்து மற்றவர்களும் எழுத வேண்டும் என்று பலரை ஊக்குவித்தார்கள். யார் யாருக்கு எழுத்து திறமை எங்கு இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் கண்டுபிடித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து, பண உதவி உட்பட வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை குழந்தை எழுத்தாளராக உருவாக்கினார்கள். அவர்கள் வந்து வங்கியில் வேலை செய்தார்கள். அது பல பேருக்கு தெரியாது இருக்கும். அதை பற்றி நான் ஒரு இடத்தில் கூறும்போது நான் சொன்னேன், எண்ணும் எழுத்தும் கண்ணென்று எழுதி வைத்தார் பெரியோர்கள், எண்ணெய் கொண்டு வங்கியிலே எவரும் மெஞ்ச பணிபுரிந்தார், எழுத்தை கொண்டு தமிழிலே சிறுவர் இலக்கியம் படைத்திட்டார் என்று நான் எழுதியிருந்தேன். அது வந்து அப்பாவுக்கு ஒரு சிறப்பு, அதை எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் எழுதினேன்.
இன்றைய இந்த நூற்றாண்டு விழாவில் அப்பாவோட மலர் நினைவுகளை ஒரு மகனாக இருந்து பகிர்ந்து கொண்டதில் புதுகை பண்பலை மற்றும் நேயர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.
வாசகர் பேரவை புதுக்கோட்டையில் வந்து ஒவ்வொரு வகையான நிகழ்வுகளையும் மக்கள் இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் அல வள்ளியப்பா, அதாவது அவங்க பேரை சொன்னாலே நமக்கு நினைவு கூறுவது குழந்தைகள் எழுத்தாளர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவருடைய நூற்றாண்டு விழாவையும் சிறப்பான வகையில் செய்திருக்காங்க. அதை பற்றி வந்து விரிவான வகையில் இந்த பேரவை செயலாளர் வந்து விரிவாக கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். சார்
வணக்கம். அல வள்ளியப்பானுடைய நூற்றாண்டு விழாவை இன்று அந்த பள்ளியோடு இணைந்து புதுக்கோட்டை வாசகர் பேரவையும் நடத்தியது. புதுக்கோட்டை வாசகர் பேரவையினுடைய நோக்கமே வந்து வாசிப்பு பழக்கத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பனுடைய நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டை கொண்டாடுவதன் மூலமாக அளவள்ளியப்பனுடைய நூல்களை வாசிக்கின்ற பழக்கத்தை மாணவர்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகவே இதை நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த விழாவை ஒட்டி நாங்கள் மாணவர்களுக்கு ஏழு வகையான போட்டிகளை எல்லாம் நடத்தியிருக்கிறோம். அது பேச்சு போட்டி, அப்புறம் வந்து பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டி, ஓவிய போட்டி என்று பல்வேறு வகையான போட்டிகளை எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதன் மூலமாக முதன் முதலாக இதுவரையிலும் அளவள்ளியப்பனுடைய பாடல்களை படிக்காத மாணவர்கள் கூட இந்த வள்ளியப்பனுடைய பாடல்களை படித்து அதை உள்வாங்கி கொண்டு அழகாக அவருடைய படத்தை வரைந்தது மட்டுமல்லாமல் அவருடைய பாடல்களை மிக இயல்பாக அந்த நடிப்போடு அந்த பாடல்களை எல்லாம் பாடியதை நாங்கள் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் புதுக்கோட்டையிலே இப்பொழுது அளவள்ளியப்பா என்பவர் யார் என்பதை பற்றி ஒரு 100 மாணவர்களுக்காவது அல்லது 200 மாணவர்களுக்காவது இதை பற்றிய செய்திகள் தெரிந்திருக்கிறது. அதை கொண்டு சேர்த்ததிலே வாசகர் பேரவைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதையும் அதை நாங்கள் ஒரு பெருமையான காரியமாகவே நாங்கள் கருதுகிறோம்.
சார், இப்போ அந்த வாசகர் பேரவை வந்து இன்னொரு விஷயத்தை பண்ணியிருக்கு. அதாவது முக்கியமான அவங்களோட நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடுறதோடு இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தார் எங்கெங்கேயோ இருக்கவங்கள ஒன்று சேர்த்து ஒருமிச்சு அவங்கள வந்து இந்த வெங்கடேஸ்வரா பள்ளியில் வந்து அவங்கள அதுவும் அந்த பாரம்பரிய முறைப்படி அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் வந்து பண்ணியிருக்கக்கூடிய நிகழ்வும் நடந்துச்சு. இதில் வந்து அவங்களுக்கும் மிக ஒரு பெருமையாக இருந்ததாகவும் நம்மளுடைய தகவலில் வந்து சொன்னாங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
அளவள்ளியப்பாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினரை அழைத்து கொண்டாடுவது என்பதுதான் மிக சிறப்பானதாக. பொதுவாக பல குடும்பங்களில் மிக புகழ்பெற்றவர்களாக இருப்பார்கள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வெளியில் தெரியாமல் இருப்பார்கள், அல்லது இதை பற்றி அக்கறை இல்லாமல் கூட இருப்பதையெல்லாம் நாம் பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த அளவள்ளியப்பா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த விழாவை தமிழகம் எங்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் படித்த பள்ளியிலே தன்னுடைய அந்த விழாவை தொடங்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த விழாவை கொண்டாடுகின்ற வகையில் அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தன்னுடைய தந்தையை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அவர்கள் விழாவை நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய முறையான கௌரவத்தை கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அந்த நோக்கத்தோடும் அவர்களை கௌரவிக்கின்ற பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். அதன் மூலமாக அளவள்ளியப்பா இப்பொழுது இல்லை என்றாலும் அவருடைய உதிரத்தில் உயித்தவர்கள் என்று இருந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அளவள்ளியப்பாவை நாங்கள் கொண்டாடுவதை இவர்கள் மூலமாக அவருக்கு உரிய மரியாதையை நாங்கள்.
வாசகர் பேரவை பல சிறப்புகளையும் வந்து தொடர்ந்து வந்து செய்துட்டு வரீங்க. இப்போ நம்முடைய குழந்தை எழுத்தாளர் ஐயாவோட 100 விழாவையும் இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்வாக கொண்டு வந்தமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் இது போன்ற பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி.
குழந்தைகளுக்காகவே தன்னுடைய பயணத்தை தொடங்கி எழுத்துக்களாக எழுதி பிடித்தமான கதைகளை நிறைய வந்து எழுதியிருக்காரு அளவள்ளியப்பா ஐயாவுங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய பாடல்களும் சரி அவரை பற்றிய பல தகவல்களும் வந்து குழந்தைகள் நம்மகிட்ட வந்து எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம கேட்கலாம். ஒரு குட்டி பொண்ணு வந்து ஐயா எழுதின பாடல்களில் ஒரு பாடல் வந்து பாட போகிறாங்க, நம்ம கேட்கலாமா?
வணக்கம் வணக்கம், என் பெயர் டி கேஷியா, யூகேஜி பிசஸ். அளவள்ளியப்பா பாடல்கள். பாடல் ஒன்று, டமாலம் டம் 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 டமாலமா, டமால பெருமை அபாலமா, டம் டம் எனது குழலாகும், டமாலம் எனது பேராகும், ஜால வித்தை செய்விடம், சக்கஸ் ஆட்டமாடிவிடம், ஏறம் கூடி விக்குமிடம், எல்லாம் இடமும் நான் இருப்பேன், அரசன் அடியும் வெட்டியரை, அடிவன் அடைய செல்லிங்க, உனசும் எனது அண்ணாச்சி, மிருகம் நாம் என் தங்கச்சி. பாடல் இரண்டு, வெள்ளை கண்டுகுட்டி, வெள்ளை வெள்ளை கண்டுகுட்டி, மிகவும் நல்ல கண்டுகுட்டி, துள்ளி குதிக்கும் கண்டுகுட்டி, சோம்பல் எல்லாம் கண்டுகுட்டி, அம்மா என்றும் கண்டுகுட்டி, ஆசையான கண்டுகுட்டி, சும்மா சும்மா தலையே ஆட்டி சொல்வேன் என்ன கண்டுகுட்டி, ஒன்னே போல வேகமாக ஓடுவேனே கண்டுகுட்டி, என்னை துளுத்தி பிரிக்க வருவா எங்கே பாப்பும் கண்டுகுட்டி. பாடம் உங்கள் காக்கை ஒன்று வந்தது, காக்கா எண்டது, குயிலும் அங்கே வந்தது, கூ கூ எண்டது, கிளியும் பறந்து வந்தது, கீ கீ எண்டது, முழு பெயரை சொல்லவே முடியவில்லை, ஆகையா முதல் எழுத்து மட்டுமே மூச்சு பிடித்து கூடுமே. பாட நாங்கள் ஏழும் ஏழும் பதினாலாம், எரியாளக்கும் முழவாளாம், அழிக்கும் எரியா புந்தாளாம், அங்கும் இங்கும் பார்த்தாளாம், இழந்து தட்டி பண்ணியாளாம், இழந்து கண்டு மைந்தாளாம், கடித்து கடித்து தின்ன வைத்தன் தாழ்வை தோண்ட தோண்டி வைத்தன் வாமலையே வா வாமலையே வா சின்ன செடியை நட்டு வைத்தன் செப்பு கொடுத்த எடுத்து வைத்தன் வாமலையே வா வாமலையே வா வீதி பக்கம் வந்து நின்று மேலே மேலே பார்த்து நின்று வாமலையே வா வாமலையே வா. நன்றி வணக்கம்.
வள்ளியப்பா ஐயா வந்து குழந்தைகளுக்காக பாடல் பாடினது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையே இந்த பாடல்கள் நம்ம பாடினது நம்ம வந்து கேட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது ஐயாவோட பெருமைகளையும் அவரை பற்றிய தகவல்களையும் வந்து பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட ஒரு மாணவி விரிவாக கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா?
அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்கள் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி நான் பேச துவங்குகிறேன். என் தலைப்பில் இறங்கி ஆகா அழகான தலைப்பு மூன்றில் ஒன்றை நான் தேர்வு செய்த தலைப்போ குழந்தை கவிஞர் பாடல்களின் தனிச்சிறப்பு. என்னை ஈர்த்த தலைப்பும் என்றே கூறலாம். நாம் குழந்தை பருவத்தில் படித்த தோசை அம்மா தோசை கை வீசு அம்மா கை வீசு அணிலே அணிலே ஓடிவா வட்டமாழ தட்டு மாம்பழமா மாம்பழம் போன்ற பல பாடல்கள் எழுதிய ஊற்றுதான் குழந்தை கவிஞர் என்ற போற்றுதலுக்குரிய ஐயா அழவள்ளியப்பா அவர்கள். குழந்தைகளின் இன்பமே எனது இன்பம், அவர்களுக்கு தொண்டு செய்வதே எனது முக்கிய குறிக்கோள் என்று தன்னுடைய பணியை திறம்பட ஆற்றிய கவிஞர் அவர் சிறு வயது குழந்தைகளிடம் மொழியை பழக்கப்படுத்தவும் அல்லது புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் ஓர் விதையை தூவியவர் தான் ஐயாள வள்ளியப்பா அவர்கள். பல்வேறு திரைப்பட பாடல்களுக்கு மத்தியில் இக்கவிஞரின் பாடலோ எத்தனை எத்தனை ஆண்டுகளானாலும் கொடி கட்டி பிறக்கிறது எங்களை போன்ற மாணவர்களால். இவரின் காலம் கடந்த பாடல்கள் குழந்தைகளால் பெரிதும் விரும்பப்பட்டு ஈர்க்கப்பட்ட அவருடைய பாடல்கள் பலரும் உள்ளம் சிரிக்கும் பூக்கள் ஆகியவை வெளிவந்து புகழ் பெற்றன. குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா அவர்கள் தம் நிலையிலிருந்து உலகத்தை பார்க்காமல் குழந்தை உலகத்துடன் குழந்தையாகவே வாழ்ந்து பாடல்களை இயற்றியுள்ளார். குழந்தைகளின் வயது வளர்ச்சிக்கு ஏற்ப அன்பு பக்தி நன்மை தீமை இன்பம் துன்பம் வீரம் இரக்கம் முதலிய கருத்துக்கள் இவரின் மையம். ஐயாவின் பாடல்கள் யாவும் தேனை விட இனிமையானது, அவற்றின் கருத்தோ கடலை விட ஆழமானது. அவற்றை படித்தால் ஆக்சிஜனாய் நம்மை உள்ளிழுக்கும் அற்புதம் தான் ஐயா வள்ளியப்பா அவர்களின் பாடல் வரிகள். ஐயாவின் பாடல்களில் எனக்கு பிடித்த வரிகள் அணிலே அணிலே ஓடிவா அழகு அணிலே ஓடிவா கொய்யா மரம் ஏறிவா குண்டு பழம் கொண்டு வா பாதி பழம் உன்னிடம் பாதி பழம் என்னிடம் கூடி கூடி இருவரும் குறைத்து குறைத்து தின்னலாம். இப்பாடலில் பகிர்ந்து உண்ணும் நற்பண்பினை குழந்தைகள் மனதில் பதிய வைத்தவர் தான் ஐயாள வள்ளியப்பா அவர்கள். வள்ளியப்பா என்றதும் நம் அனைவரின் மனதிலும் ஓடோடி வருவது லட்டும் தட்டும் என்னும் பாடல்தான். வட்டமான தட்டு தட்டு நிறைய லட்டு லட்டு மொத்த எட்டு எட்டில் பாதி விட்டு எடுத்தான் மீதம். இப்பாடலில் கிட்டுவும் தங்கை பட்டுவும் எனக்கே அதிக லட்டு வேண்டும் என்று பேராசை கொள்ளாமல் ஆளுக்கு நான் என சமமாக எடுத்துக்கொள்ளும் சிறப்பினை உணர்த்துகிறார். மேலும் லட்டு கிட்டு எட்டு தட்டு பட்டு போன்ற ஓசையினை மிக்க சொற்கள் இப்பாடலில் அணிவகுத்து வருவதே சிறப்பு. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஐயாவின் தித்தைக்கும் பாடல்களை 1982 ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை சம்மல் என்னும் பட்டத்தை அவருக்கு வழங்கியது. இது எந்த குழந்தை இலக்கிய படைப்பாளரும் பெறாத தனி பெருஞ்சிறப்பு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நடத்திய ஆட்சி பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட வள்ளியப்பா குழந்தை இலக்கியத்தை பல்கலைக்கழக அளவில் பாடமாக வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை எம் பள்ளி முதல்வரையா அவர்கள் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா சின்னஞ்சிறு பாடல்கள் என்று தனியே ஒரு பாடக புத்தகத்தினை மழலைகளோடு தவழ வைத்துள்ளார். எங்களுக்காகவே பாடல்கள் எழுதிய அழவள்ளியப்பா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவின் நினைவுகள் என்று எங்களுக்கு மலரும் நினைவுகளாகவே இருக்கும். என் பெயர் ஆ அக்ஷாஸ்ரீ. நான் 8 வகுப்பு ஆ பிரிவு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். நன்றி வணக்கம்.
ஐயாவோட பாடலை பத்தி நானும் சொல்றேனே அப்படின்னு ஒரு மாணவி சொல்றாங்க, அவங்க பாடலை நம்ம இப்ப கேட்கலாமா?
அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என் பெயர் ஆவண்ணா ஆண்டனி ஜெனிஷா. நான் 7 வகுப்பு ஆவண்ணா பிரிவு படித்துக் கொண்டிருக்கின்றேன். அமில் தினம் மாற்ற 1000 மடங்கு நீ யார் மறந்தே அண்டமெல்லாம் ஆண்ட ஆளுகின்ற எங்கள் செம்மொழியை வான்கள் கொண்ட வள்ளுவனை திருக்குறள் பாட வைத்தாய் ஆத்திச்சோடி பாட அவைக்கு அமுதமொழி தந்தாயே. இன்றோ தித்திக்கும் பாட்டுக்கு வள்ளியப்பா தான் இன்று பேச வந்துள்ளேன். தாத்தா என்றால் காந்தி, மாமா என்றால் நேரு, கவிதைக்கு பாரதியார், பாட்டுக்கு அழவள்ளியப்பா, அதுவும் குழந்தை கவிஞர் கொறித்து தின்னலாம். அடுத்த பாட்டு எனக்கு பிடிக்கும், அதே பாட்டு. கடகட கடகட வண்டி வருகுது, கடகட கடகட வண்டி வருகுது, காலை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகுது. டக் 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 வண்டி வருகுது, டக் 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 வண்டி வருகுது, தாவி தாவி ஓடும் குதிரை வண்டி வருகுது. ட்ரிங் 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 வண்டி வருகுது, ட்ரிங் 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 வண்டி வருகுது, சீனு ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி வருகுது. பாம் 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 வண்டி வருகுது, பாம் 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 வண்டி வருகுது, பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகுது. குப் 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 வண்டி வருகுது, குப் 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 வண்டி வருகுது, கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. அப்பா சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயாவின் திட்டிக்கும் பாடல்களை. இன்று மட்டுமல்ல, என்றென்றும் குழந்தை கவிஞரின் பாடலை கற்போம், என்றும் குழந்தையாய் மகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் பாடின பாடல் நாங்களும் ஒரு பயணம் செய்த மாதிரியே இருந்துச்சு. உங்களுடைய பாடல் சிறப்பாக பாடினமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேரில் சார்பாக நம்ம அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அனைவருக்கும் எங்கள் பள்ளி குழந்தைகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பாடல் அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பா பாடினாங்க, அடுத்து பேச்சு போட்டி அப்படிங்கிற இன்னொரு மாணவி பாடினாங்க. அவங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு மாணவியும் ஒரு பாடலும் பாடினாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஓவிய போட்டி வச்சாங்க. அந்த ஓவிய போட்டியில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், ஒரு பாடல் வரிகளை கொடுத்து அது காட்சியாக ஓவியமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில் அதை ஒரு பாப்பா வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து பரிசும் வாங்கியிருக்காங்க. என்ன மாதிரி காட்சிப்படுத்தி ஓவியத்தில் வரைஞ்சிருக்காங்க, அந்த ஓவிய காட்சியை நம்ம கண்முன்னே இப்போ கொண்டு வராங்க, நம்ம இப்போ கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா மதுவர்ஷினி. நான் 7ஆம் வகுப்பு ஆவண்ணா பிரிவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறேன்.
அப்போது இப்போ உங்களுக்கு வந்து ஓவிய போட்டிக்கான வகையில் அதாவது ஏதேனும் ஒரு பாடல் கொடுத்து உங்களை ஓவியமாக காட்சியாக வரைய சொன்னாங்க. நீங்கள் என்ன பாடலுக்கு என்ன மாதிரி காட்சி பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே.
ஆடுமயில் பாட்டு எடுத்துக்கிட்டேன். ஆடுமயில் பாட்டில் வந்து மயில் நடனம் ஆடுற மாதிரியும் பாடலுக்கான ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரைஞ்சிருந்தேன்.
என்னென்ன மாதிரியெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்துனீங்க, அதை கொஞ்சம் அப்படி சொல்லலாமே.
மயிலுக்கு வண்ணம் தீட்டினேன், இசைக்கருவிகளுக்கும் வண்ணம் தீட்டினேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த ஓவியத்துக்கு வந்து முதல் பரிசும் கொடுத்தாங்க, அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அலவல்லியப்பா ஐயாவின் பாடலுக்கு ஓவியம் தீட்டி பரிசு பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஓவியத்திற்காக ஐயாவின் பாடல்களை கொடுத்து அதை வந்து அழகான நம்மளுடைய வண்ண மயிலை வரைந்து இசைக்கருவிகளுக்கும் ஓவியம் தீட்டி முதல் பரிசும் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கும் புதுகை பண்பலை மற்றும் நேரில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி.
நேர்களே, இதுவரை குழந்தை கவிஞர் அலவல்லியப்பாவின் வாழ்க்கை வரலாறும் அவரின் இலக்கிய பணிகளும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.